மறைந்திருப்பதை அறிய முடிகின்றது. நீ நல்லா வெளிச்சத்தில். ஆகவே நனல் படப்பம்போது அந்த இன்று எத்தனையோ கோடி இரு நிலை நிலந்து இன்றைக்கு போன நிலவாக இருக்கின்றது. அந்த நிலா மற்றொரு கோள்களை உரப்பும்போது மறைத்து விடுகின்றது. இப்ப மனிதனின் வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? அன்போட பண்போட பரிவோட பாசத்தோட இருக்கிறோம். நாம ரோட்ல போகும்போது இந்த நல்ல குணத்தோட போறோம். ஒருத்தன் கீழே விழுந்து நடப்பாவி அப்படின்னு நம்ம அறியாமலேயே அவன் நோகம் பார்த்து பதறி எடுத்து அவனை காக்க வேண்டும் என்ற நிலையில வருது நல்ல மனிதனுக்கு. அடுத்தா அப்படி என்ன செய்யணும்? இதை பற்றி இறக்கமற்றவன் பார்த்தவன அவனுக்கு அப்படித்தான் வேணும் போயிட்டு திரும்பி கூட வாங்க மாட்டான். ஆனா அவன் வேகமா எடுத்து அவனுக்குள்ள வளர்த்துக்கிறான். நல்லதை அவன் சிந்திக்க முடியாது. நல்லதை சிந்தித்தான் இவனை காக்கிறதுக்கு முயற்சி இருக்கான். இப்ப நம்ம சாகடையில் உள்ளவங்களை எடுத்து தூக்கி போட்டு சாகடை நாம காப்பாத்திட்டோம், சாகடை கழுவா மட்டும் நம்ம மேல நாட்டம் வருமா வராதா? சாகடையில் ஒழுங்குட்டான் அடப்பாவமே ஒழுங்குட்டான்னு நீங்க தூக்குறீங்க. அதை தூக்க போகும்போது அவனை காப்பாத்திடுறீங்க. அவன் உடல் உள்ள நாட்டம் நம்ம உடல் விட நாம கழுவணுமா இல்லையா? அவனை கழுவை செய்யற நாம கழுவா மட்டும் என்ன பண்ணோம்? கிரியப்பாடுதான். நம் வாழ்க்கையில் பிரிதோர் நிலைகள் நாம் வரப்படும் போது நம் உயிரில் பட்டு இந்த உணவின் தன்மை நம் ரத்தங்களிலே கலந்து விடுகின்றது. அப்படி கலந்த உணர்வுகள் நம் நல்ல அணுக்களையே இதை அந்த நல்லதின் நுகர விடாது தடுத்து விடுகின்றது. அப்ப நல்லதின் உணர்வு அதுக்குள் பெருக்கப்படும் போது அதே நல்லதே கெட்டதாகி விடுகின்றது. அப்ப நாம் சிறுக சிறுக நாம் புழுவிலிருந்து மனிதனாவிலும் தெரிந்து தெரிந்து அனைத்தும் தெரிந்து கொண்ட நிலை வந்தாலும் மனிதனின் அன்பால் பண்பால் பரிவால் பிறருடைய துயரங்களை கேட்டு நாம் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் இந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் இரத்த நாணங்களிலே கலந்து இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நல்ல அணுவின் தன்மையும் மறைத்து விடுகின்றது. இப்ப வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கும் போது சூரியன் ஒளிக்கதிரை மற்ற கோள்கள் மறைத்து விடுபோது தெய்வான. இப்போது நாம சூரியன் நிலா வரும்போது நமது பூமி மறைத்து கொண்ட பின் சிறுகை சிறுகை இருளாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த இன்னொரு கோளின் தன்மை இந்த நம்ம பூமிக்கு கிடைக்காம இருக்கும்போது இது கிரகண கிரகணம் என்று சொல்லுகின்றது. அதே மாதிரி இன்னொரு கோளின் தன்மை இடமறித்தால் சூரியனுடைய ஒளிக்கதிரை பெறப்படாதபடி இதில் விஷத்தின் தன்மை கலந்து விடுகின்றது. அந்த கிரகண காலங்களில் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நாம் பவர் அதிகமாக பார்த்தால் கண்ணுடைய கருவெளிகளிலிருந்து விஷம் வாய்ந்து விடுகின்றது. அந்த விஷம் பதிந்து விட்டால் அதிலிருந்து கண்களில் கோளாறு வந்து விடுகின்றது. அதே சமயத்தில் விஷத்தின் தன்மை நாம் நகர்ந்து இரத்தங்களில் கலந்து கொண்ட பின் இந்த விஷமான உணர்வுகள் அணுக்களை சேர்த்துக் கொண்ட பின் அன்றைய தினத்தில் கிரகணத்தன்மையை சாப்பிட்டா ஜீர்ணிக்க முடியாத நிலை ஆகின்றது. அந்த கிரகணத்துக்கு அன்றைய என இன்னொரு விஷத்தன்மையின் கோள்கள் அது கலந்து இது ரெண்டும் சேர்த்து இந்த சந்திரனை மறைக்கப்படும் போது இந்த சூரிய ஒளிகள் இதனுடைய நிலை இது மகிழ்ச்சி ஊட்டும் நிலை பெற்றது. அந்த கிரகண நேரத்தில் இன்னொரு விஷக்கோளின் தன்மை மறைவாகப்படும் போது இதனுடைய ஒளிக்கட்டைகள் இதோடு கலந்து நாம் பார்க்கப்படும் போது நாம் சுவாசித்து நம் உடலை சேர்கின்றது. அப்போ இதே போல நம்மளை அறியாமலேயே விஷத்தன்மைகள் மங்கி விடுகின்றது. ஆனால் மங்கிய நிலையில் கொண்டு இப்படி நமது வாழ்க்கையில் எத்தனையோ கிரகணங்கள் வருகின்றது. அந்த கிரகணங்கள் நம்மளுக்குள் வரப்போகும்போது சிறுக சிறுக இரத்த நாணங்கள் மாசுபடுகின்றது. இதை போன்ற நிலையெல்லாம் வருது. இதையெல்லாம் மாற்றுவதற்காக ஞானிகள் எத்தனையோ வகை உணர்வுகளை காட்டியுள்ளார்கள். இதை போன்ற விஷத்தன்மைகளை நீக்கி தாய் கருவிலே இருக்கும்போது விஷத்தை முறித்து விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அவனுக்குள் வந்து விஷத்தையே ஒளியாக மாற்றும் திறமை பெறுகின்றான். பாம்பு விஷத்தை வச்சு தான் உணவை பாய்ச்சி உணவாக எடுக்கின்றது. அந்த உடல்கள் இருந்த விஷமும் இந்த உடல்ல இருந்த விஷமும் சேர்த்து சேர்த்து இது உடலை பாய்ச்சி விஷத்தை பாய்ச்சி உடலை உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் அந்த உடல் உள்ள விஷங்கள் அது சிறுக சிறுக சேமித்து அது வைரக்கல்லாக மாறுகின்றது. இப்ப மனிதனுக்கும் சரி, இதே போல விஷத்தை ஒடுக்கிடும் உணர்வு வரப்போம் போதும் உயிரிலே ஒழியும் உடல்கள் அந்த விஷத்தை ஒடுக்கும் உணர்வு வருகின்றது. அப்படி விஷத்தை ஒடுக்கும் உணர்வு வரப்படும் போதுதான் அவன் எந்த துருவத்தை நோக்கினானோ அந்த துருவத்தின் பாதையில் இந்த உயிரினும் அங்கு இருப்பதனால் சூரிய நட்சத்திரம் தான் வரும் விஷத்தை ஒளியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றான் துருவ நட்சத்திரம். ஆக இதை போலதான் பாம்பினம் வைரத்தைப் போல யானையும் தன் வலு கொண்ட உணர்வு வரப்படும் போதும் அந்த வலுவின் தன்மை கூட்டி அதிலே முத்து ஒன்று உண்டாகும். அதாவது யானத்தை கடைசி முடிவில் வரப்படும் போதும் இந்த யானையின் உடல் வலு பெற்றது போல மிக சக்தி வாய்ந்த ஒரு உருவாகும். அது தட்டி உடைப்பதென்றாலே கடினமாகும். நரியும் தன் தந்திரத்தால் உருவாக்கப்பட்டு பிழுதொண்ட நிலைகளில் சாதமா இருக்கும். அது எப்படி பிடிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். அந்த மூளையின் வளர்ச்சியில் வரப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கூர்மையாக நாம் ஏரியில் எப்படி வைக்கின்றோமோ இது உணர்வு போல் அதுக்குள் வளர்த்து எதிரிகளை வீழ்த்தவும் அந்த உணர்வின் தன்மை அறிவிப்பும் போதும் இந்த மூளையில் வளர்ச்சியான நிலைகள் அந்த சிரசு பாகம் அந்த உயிர் இருக்கிற பாகம் கொஞ்சம் கடினமான நிலைகள் வரும். அது கொம்பு ஏரியின் மாதிரி வரும். இது நரி கொம்பு என்று சொல்வார்கள். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப அந்த உணர்ச்சி கொப்ப இந்த சிரத்திலே வளர்ச்சி இந்த ஓடுகள் வளர்ச்சியாகும். அதன் அருகிலே அந்த உயிர் உயிர்த்திருக்கும் கூட்டுக்குள் அதன் நிலைகள் வளரும். இதையெல்லாம் குருநாதர் தெளிவாக காட்டியுள்ளார். இதெல்லாம் நாம் தெரிந்து இயற்கை எப்படி நடக்கின்றது என்ற நிலையை உணர்ந்து என்று பூர்ண பவர்ணன். இதை போல மனிதன் முழுமையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை பெற்றவர். மனிதன் ஆசையால் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆசைப்படி நடக்கவில்லை என்றால் வேதனை. ஆகவே இது நடைபெறவில்லை என்ற வேதனையின் உணர்வை நுகர்ந்து நாம் இரத்தங்களில் பலவீனப்படுத்தும் போது எதுவும் சிந்தனையற்ற நிலையில் நான் எடுத்தேன் தொழில் நஷ்டமாகின்றது, நான் எதை எடுத்தான் தொழில் நஷ்டமாக இந்த ராகத்தை பாடத் தொடங்குவது. ஆக ஒரு தொழில் செய்யப்படும் போது இந்த உணர்வின் தன்மை மாற்றும் போது என்னாகின்றது, நமது தொழில் நாம் வலுகொண்டு செயல்படுத்துவதில்லை. ஆக பய உணர்வு வந்து எதனையுமே வலுவான நிலைகள் இல்லாதபடி தொழிலே நஷ்டமாகின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு காரணத்திலையும் நல்ல குணங்களாகி தெளிந்த நிலைகள் கொண்டு காத்தியே என்றாலும் நாம தொழிலின் நிமித்தம் பிறரிடத்தில் அன்பா பழகப்போம்போது நண்பனுக்கு ஒரு நோய் வந்து அல்லது குடும்பத்தில் வேதனை பிடிக்கணும், பண்பு கொண்ட மனிதன் அவர் வேதனை நுகரப்படும் போது அந்த விஷத்தின் தன்மை அவர் கொண்ட அன்பு கொண்ட உணர்வும் விஷம் கலந்துவிடும். அப்ப அந்த ஞானத்தின் தன்மை இருண்டு விடுகின்றது. இப்படி நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை தேடி தேடி வந்த பின் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வு தெரிந்திடும் அறிவு வந்த பின் அதை நீ தீமையிலிருந்து விடுபடுவேன் நாம் தீமை நமக்கு சேராது தடுத்து நிறுத்தும் நிலையை இழந்து விட்டால் தீமை உணர்வு ஆக்கிரமித்து அந்த உணர்வின் தன்மை மாறி இந்த ஞானத்தின் தன்மை குறித்து விஷத்தின் தன்மை பெருக்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் என்ன செய்யும், இந்த உணர்வு கொப்ப இந்த உடலை அமைத்துவோம், இந்த உடலுக்கொப்ப அந்த உணர்வு கொப்ப உடலுக்கு அழைத்து செல்லும், அந்த உணர்வின் தன்மை அங்கே பெருக்கச்சு. என்ன என்ன சித்திரை இது, ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் சுத்திகரிக்க வேண்டும். அந்த திரையை நீக்குதல் வேணும். கண்ணாடி அழுக்கப்பட்டால் துடைத்தால் நம் முகம் தெரிகின்றது. நம் ஆன்மாவை இத்தகைய ஆன்மா பட்டால் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெறவும் இந்த அழுக்கை நாம் துடைத்து பழகும். அதை வைத்து தான் துடைக்க முடியுமே தவிர நாம் மந்திரங்களை சொல்லி நாம் தெரிய முடியாது, மாயங்களை சொல்லி யாகத்தை செய்து நீக்க முடியாது. ஆக பொருளை கொடுத்து மற்றவரை பேச வைக்கலாம், ஆனால் நம் ஆன்மாவை அருள் கொண்டு உள்ளே செலுத்தி ஆன்மாவை தூய்மைப்படுத்தி பழக வேண்டும். காரணம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்று உயிரை எண்ணி இது என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று நாம் தீமையின் உணர்வு இங்கே போகாது தடுத்து அந்த உணர்வின் நிலையை நம் உடலுக்குள் பரப்பி இந்த வலு கூட்டப்படும் போது நம் ஆன்மாவில் அடிக்கடி சங்கடம் சலிப்பு வெறுப்பு என்று வருகின்றதே இந்த உணர்வு வலு பெற இது பழக்கம் ஆன்மாவில் தெளிவாகும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டிய சிந்தனை வரும், தீமைகள் அழகட்டணும் அடும் உணர்வு நமக்குள் வரும். அப்ப அந்த நோயாளி ஒருவன் பார்த்து விட்டால் இந்த உணர்வின் தன்மை நாம் அழுக்காய் விடுகின்றது. ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும், என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை ஆனால் நம்மளை மறைக்கும் இந்த சிறு திரை அவனை காக்க வேண்டும் என்று எண்ணினோம் அந்த நோய் என்ற நிலையில் வரும் சித்திரை அது முதல்ல சிறுசாக இருக்கின்ற இதை நீக்க வேண்டும். அப்ப நீக்கிய பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் என்று இதை பிளந்து நீக்கிய பின் இதன் வழி நான் உயிரிலே நுகர்ந்து அவனுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும், அவர்கள் சிந்தித்து செயல்படும் தன்மை வேண்டும், அவருக்குள் அந்த அருஞானம் பெருக வேண்டும் என்று நாம் இங்கே எண்ணினால் என்ன செய்யும், இந்த உணர்வு வலுவரும் இங்கே இருள் சூழாது தொலைக்கும். அதனால தான் அந்த திரையை நாம் மாற்றி உணர்வின் தன்மை நாம் எடுத்து கனியாக்க வேண்டும். மரம் என்ன செய்கின்றது, தன் உணர்வின் தன்மை வலுவருகின்றது. தன் வலுவால் என்ன செய்கின்றது, தனக்கு அருகில் இருக்கிறதை நீக்கி விடுகின்றது. அப்ப அந்த மரம் தன் இனத்தின் தன்மை கனியாகின்றது. பின் அந்த இனத்தை உருவாக்கும் வித்தாகின்றது. இதே போல உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து வந்தது. அந்த உணரின் தன்மை நாம் பெற்ற பின் தீமை என்ற நிலைகளை இதை நீக்கி நீக்கி வந்தது. தீமை நீக்கிடும் உணர்வு வலுபெற்றும் நாம தெரிந்தும் தீமை என்று தெரிந்து கொள்ளும் சக்தி பெற்றோம். தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்க பழகினால் மறந்துவிட்டால் அந்த தீமையின் உணர்வை நமக்குள் சேர்த்து நம்மை மீண்டும் தேய்விரையாக மாற்றும். அதான் பூர்ண நிலவாக இருந்தாலும் பிரிதொர் ஒன்று சேர்த்து சேர்த்து அது மறைவாகின்றது. ஆகவே இதை போல நிலைகள் எல்லாம் மாறாதபடி நமது நிலைகள் பூர்ண நிலவாக இருக்க வேண்டும் என்றால் உயிரணு தோன்றி ஒளியின் சரீரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் நுகர்ந்து நாம் இரத்தங்களில் கலந்து நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு அந்த பிரகாசமான நிலைகளை அது சேர்த்திடும் அறிவை ஊட்டி பழக வேண்டும். நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் எனது குருநாதன் அதை பெறும்படி செய்தார். இந்த உணர்வின் தன்மை கருவிலை உருவாக்கும்படி செய்தார். 20 வருடம் அனுபவத்தை கொண்டு வந்தார். அதன் வழி தெரிந்து கொண்டதன் இந்த இயக்கம் உண்மையிலே காற்றில் எவ்வளவு படர்ந்திருக்கின்றது, அதை நுகர்ந்த உணர்வுகள் எப்படி மாறுகின்றது, அதிலிருந்து மனிதன் எப்படி மீள வேண்டும் என்பதற்குத்தான் பல இன்னல்களை என்னை சந்திக்கும்படி காட்டுக்குள்ள போகச்சாரு ரோட்ல போகும்போன சும்மா ரோட்ல போனா நாய்க்கு துரத்தி விட்டு வரும், நாய் துரத்திட்டு வரும். இப்ப சக்தி கொடுத்துருப்பாரு, என்ன சக்தி, விரலை நீட்டு அது படுத்து அது வந்து உடனே அது முடக்க அப்படிம்பார், முடக்கம்பார். அப்போ நீ கடியில இருந்து தப்பிக்கலாம்பார். அப்போ அந்த அவர் என்ன என்னடா இப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா அடுத்தாப்படி நான் இதை செய்தேன். ஏன் அவர் செய்த மாதிரி நான் என்ன செய்த துரத்திட்டு வந்தோடனே அவர் சொன்ன உணர்வு என் மனசுல ஏற்றி நீ நெல்லுப்போ அப்படின்னு அவ்வளோதான். அது தலைக்கு தலைக்குன்னு தலையை போட்டுக்கிட்டு அது கத்துது செய்துட்டில நீ தப்பிச்சுக்கலன்னாரு. நீ தப்பிக்கிறப்பா அப்படின்ட்டார். நாய் கழிக்க வந்தது நீ தப்பிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிற அதை நீ கொல்லணும் உணர்வு நுகர்ந்த இது உணர்வு என்ன உணர்கலன்னா அது எப்படி தலையாட்டினது, அது மாதிரி நீ எப்படி தலையாட்ட போறியாங்க ரொம்ப இருக்கு. நடந்த நிகழ்ச்சிங்க குருநாதர் எனக்கு பெரிய சக்தியை கொடுத்தார். அந்த சக்தியை பயன்படுத்தக்கூடிய நிலைகளை பயன்படுத்தினா நல்லா இருக்கு. மிளகா காரமா இருக்குன்னு போட்டு அள்ளி போட்டா குழம்புல போட்டு ருசியா இருக்குன்னு அள்ளி போட்டா என்ன பண்ண, ஆஹான் அலரசியும் போட்ட சரக்கெல்லாம் போயிடும். அதே சமயத்துல நாம கேசரி கிளறும் போது அதுல பச்சை கருப்பு இருக்கு, லட்டுல போடும்போது ருசி உணர்ச்சியில தூண்டு காண்டு பச்சை கருப்பத்தை போட்டு ருசியா இருக்குன்னு கூட கொஞ்சம் பச்சை கருப்பத்துல போட்டு அண்ணன் பாருங்க அந்த கேசரி சாப்பிட்டவங்களுக்கும் கை போட்டு கண்ணம் பொத்து போகும், குடல் பொத்து போகும், இதெல்லாம் நடக்குங்க. அந்த லட்டை சாப்பிட்டு பாருங்க, பச்சை கருப்பு கலந்த லட்டை சாப்பிட்டோம்னா வாயில புண்ணு வரும், ஆனா ருசியா இருக்கு. ஆமா இதே மாதிரி இந்த விஷயத்தின் நன்மை கலந்தால் உன் உடல்ல என்ன ஆகும் தெரியுமாங்கிற அன்னைக்கு பயம், அன்னைக்கு பிடிச்ச பயம் தான். யாரையாவது சக்தி இருக்குதுங்கிற நான் இந்த திமிர் வந்தா முதல்ல உன்னை அடைக்க போடுவான், இது உனக்குள்ள நுகர்ந்து உங்ககிட்ட நல்ல குழந்தைகளே கொல்லும் அப்படிங்கிறார். சக்தி கிட்டும் இதை மாதிரி சில பேர் சாமி என்ன ஒன்றும் செய்ய மாட்டார் போடுங்க நினைச்சு திட்டிக்கிட்டே இருந்தனாலும் அது நீங்க எதை என்றீங்களோ அதுதான் உங்களுக்கு விளையுது. அவங்க நல்ல புத்தி ஆகும் போது எனக்கு விளையுது. சில பேர் என்ன சாமி இவ்வளவு பேர் சக்தி இருக்கிறாரு எல்லாத்துக்கும் நல்லதெல்லாம் செய்யறாரு, இவன் இவ்வளவு தூரம் திட்டி இருக்கிறான பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாம கெடுதலுக்கு அல்ல, அவன் மனசு அவன் உணர்வு நம்மை பாதிச்சிடக்கூடாது. அவனுக்கு நல்ல புத்தி வரும் தான் நான் நினைக்கிறேன். அவரவர்கள் எடுக்கும் உணர்வுகள் அவரவர்களுக்கு அந்த உயிரியை தண்டனை கொடுக்குது, நாம ஏன் தண்டனை கொடுப்பானா? கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா அந்த வேலையை நடக்கும். அதிகமா மீறின நினைச்சது வெள்ளம் வருதுன்னா இந்த வீட்டை அரிச்சிட்டு போனோம்னா தடை போட்டு இந்த பக்கம் மறிச்சு இந்த பக்கம் அனுப்பிவிடலாம், கரையை போட்டுக்கணும். அதுக்காண்டு விட்டா போட்டு தண்ணி வெந்த போனா போய் போய் தண்ணி வைத்தோன்னா கட்டடமே பேத்துட்டு. இதே போல ஒரு உணர்வின் தன்மை நம்மளுக்கு பாதிக்குது என்றால் இந்த உணர்வின் தன்மை நம் மோதாதபடி திசை திருப்பி விட்டுறோம். இதெல்லாம் இத்தனை பழக்கம் வேண்டியிருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, விஞ்ஞான அறிவு கொண்டு என்னைக்கு திடீர்னு குளம் நிறைஞ்சிருச்சு, அதை அடைக்கணும்னா மண்ணை போட்டானுச்சு கரைச்சிட்டே போயிரு. அது மூட்டையை கேட்டு மணலை கேட்டு போட்டாச்சுன்னா 4 மூட்டை போயாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தீங்கிட்டாங்க, கிணத்தை தூக்க முடியாது. அப்புறம் அடுக்கடுக்க வரிசையில் போட்டோம்னா வலுவாய் போதும், அப்புறம் அதுக்கு மேல ஏறிப்போம், அப்படி போட்டோன்னா தண்ணி உழுக்கிறது. இதுல தந்திரம் இல்லைன்னு நினைச்சியும் நீங்க உடைச்சி போக தண்ணியில போட்டோம்னா இதை அரிசிட்டு தான் போகும். அதுக்கு விஞ்ஞானி கற்றுக்கொண்ட உணர்வு கொண்டு அதை செய்யணும். இதைத்தான் நம்ம மெய்ஞானி நம்ம குருநாதர். ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வு தன்மை சக்தி இருந்தாலும் இதை கொண்டு அடித்தால் என்ன செய்யும், உன்னுடைய நிலைகள் எதுவும் இதெல்லாம் சிதைந்து விடும், நீ என்ன செய்ய போற. இப்படியெல்லாம் நல்லது கெட்டது எப்படி நடக்குதுன்னு இயற்கையில அனுபவபூர்வமாவே தெரிவிச்சதை சக்தி கொடுப்பார். ஆனா அது பயன்படுத்தக்கூடிய நிலைகளை இப்ப நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறது தொலைஞ்சு போன்னு சொல்லுங்க, போயிட்டு உங்களுக்கு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் என்ன உங்க உடலுக்குள்ள போய் நல்ல குணத்தை தொலைஞ்சு போக வச்சிருக்கும். அட நான் சாமி சொன்னா நான் அவனை போக்கி விட்டேன்னு எனக்கு இப்ப வந்துட்டேன்னாலும் சொல்லுவீங்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நம்ம சந்தோஷத்தை ஊட்டணும்னு என்ன செய்யணும், அந்த அருளுணர்வை நமக்கும் சேர்த்து இருளை நமக்கும் நாடாத தடுத்து பழகினா நீங்கள் என்றும் பேரவழியை பெறலாம். இந்த உடல் எத்தனை காலத்தில் இருக்கிறோம், நீங்க கோடிக்கணக்கில் செல்வம் தேடி வைத்தாலும் எத்தனை காலம் இருக்கிறோம் சொல்லுங்க. அதான் ராமேஸ்வரத்தில் ராமன் என்ன செய்யறான், நேரம் ஆயிப்போச்சுன்னு மணலை கூட்டி சிவலிங்கத்தை பூஜைக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம காவிய கர்த்தாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, சிவனை வணங்கினா உனக்கு சோரே கிடைக்காது, நம்ம சிவலிங்கத்தை பூஜித்து பூஜை போற ராமன். இவன் என்ன செய்யணும், ரெண்டையும் பிரிச்சிடறான். அவருடைய நிலை என்ன, எல்லாரும் அரவணைத்து ஒன்றாக சேர்த்து ஒன்று நாம் குவித்து இந்த உடலை வளர்க்க வேண்டும், பிரித்து வாழக்கூடாது. ஆக ஒன்று சேர்த்து இணைந்து வாழும் தன்மை வேணும். ஆக எண்ணங்கள் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா எனக்கும் எண்ணங்கள் உண்டாகும். ஆக இந்த உடல் இருக்கப்படும் போதே எல்லோருடைய நிலைகளும் இன்பமாக இருக்கணும், அன்புடன் வளர வேண்டும், அரவணைத்து வாழ வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் ஒன்று சேர்க்க வேண்டும். அதான் ராமேஸ்வரத்தில் மணலுக்கு வச்சு நேரம் ஆகி போச்சுன்னு போயிருக்கிறேன். இந்த உடல்ல இருக்கிற காலம் குறுகிய காலம் தான். இந்த உடல் விட்டு போவதற்கு முன்னாடி அரவணைத்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நீ பழகு என்று சொன்னால் ராமாயணத்தில் எத்தனையோ கொண்டு வரும். பாவத்தை போக்குறதுக்கு அங்க கொண்டு போய் இதை ராமேஸ்வரத்தில் பார்க்கணுங்க. மந்திரங்களை செய்யறதும் யாகங்களை செய்யறதும் நகைகளை போட்டு அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, அங்க போய் முழுகிவிட்டா மோசத்தை கொண்டு விட்டுறாங்க. அங்க என்ன செய்வாங்க, வயசானவங்க எல்லாம் வயசான ஒருபாடு இனி நேரம் ஆகி போச்சு ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கும்ட்டு நகைகளை போட்டு நிறைய நிறைய நகையெல்லாம் அலங்காரமா பண்ணி போட்டு அங்க போய் குளிப்பாங்க. ஏதோ அந்த கடல்ல குளிச்சவன நீச்சி தெரிஞ்சவன் என்ன செய்யறான், உள்ளுக்கு வந்து இழுத்துட்டு போய் நகையை கழிச்சிட்டு பெண்ணத்தை அந்த பக்கம் விட்டுறான். இதுதான் நடக்கிற நிகழ்ச்சி. ஆக நாங்க போனேன், ராமன் வந்து ராமேஸ்வரத்துல எனக்கு மோட்சத்தை கொடுத்தாரு. இப்படி சாகத்தொடங்கி அதே மாதிரிதான் இன்னைக்கு இதே மாதிரிதான் காசி கங்கை கரையிலும் தண்ணி இருக்கிற பக்கமெல்லாம் இப்படி ஒரு இதை இது பண்ணி மோட்சத்துக்கு போறதுக்கு மார்க்கம் என்ற நிலைகளில் மோட்ச பாவத்தை போக போறாங்க. அதனாலதான் இங்க செத்தவங்க நிலைகள்லாம் சாம்பல் எடுத்து அங்க கொண்டு கரைச்சாச்சுன்னா மோட்சத்துக்கு போவாங்கன்ட்டு மோட்சத்துக்கு போக சொல்லி இருக்க இன்னைக்கு நம்மளை முட்டாள ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடமெல்லாம் சுத்தி பார்த்தோம், காசியில பார்த்தோம்னா காலையில இருந்து போக சொன்னார். போனவன என்ன ஆயிருக்கு தெரியுமா இல்லையா, கை காலையெல்லாம் நாய் இழுத்து வந்து ரோட்ல போட்டு வச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இருக்குன்ட்டு ஒரு பக்கம் தலையை தூக்கிட்டு வந்து ஒன்னு கடிச்சிட்டு இருக்கு, குடலை இழுத்து வந்து கடிச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தேன், அப்பதான் குருநாதர் ஏன் போக சொன்னாருன்ட்டு அந்த இடத்துல எனக்கு ஒரு சக்தியும் கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துக்கு போனா அங்க விபத்துகள் இருக்குது, நீ இந்த இடத்துல நீ பயன்படுத்திக்கோங்கிறார். அப்ப பயன்படுத்த போகும்போது கங்கை ரொம்ப விரிவடைந்தது, வந்து மணல் மேடாகி இந்த இடத்துல நீ அங்க போய் தியானம் பண்றாங்கிறார். யாரு இதுல பாவ மோட்சத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அதை வந்து நீர் சமாதி அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு போய் நல்ல ஆத்துல தண்ணி போகும்போது அதுல போட்டு கல்லை கட்டி விட்டுருவாங்க, அது தொங்கி இழுத்துக்கிட்டே இருக்கு. அழுகி போயிட்டுன்னு எட்டு போ மீன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திங்கு தின்னு போன ஒருபாடு பாக்கி இதில் அத்துக்கிட்டு வந்த பாரு ஒவ்வொரு பக்கம் வதங்கிச்சு. அது வந்தவொடனே கங்கையில் குடிப்போம், அது மோசமான தண்ணி கொண்டு காசி தண்ணி கொண்டு விட்டு வீட்டில் பாவத்தை பார்க்கணும். எத்தனை சாபங்கள் விட்டு எத்தனை கொலகாரங்கள் இருந்தாலும் இதெல்லாம் இந்த தண்ணியில் கலந்து உணர்வுகளை சேர்த்து இந்த காசி போயிட்டு வந்தேன்னா அதில் தீர்த்தத்தை வேற எடுத்து வைத்து வருப்பாங்க. என்னை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வர சொன்னார். இதெல்லாம் அங்கே போனேன், அங்கே போன உடனே என்ன ஆகிப்போச்சு, அது அந்த அகோரியன் இருக்கிறாங்க அமாவாசை அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு மனித பணத்தை திங்கிறவங்க அந்த சுடுகாட்டுக்கு பயந்த காட்டுன்னு சொல்லுவாங்க, எரிக்க விடுறவங்கெல்லாம் அவங்க ராஜா, அவங்க கிட்ட கொண்டுதான் எரிக்கணும். எரிக்க போகும்போது அகோரி வருவாங்க, எங்களுக்கு சாப்பாடு வேணும், நல்ல உடலா கொடுறா அப்படிமான், நல்ல உடலா கொடுறாமான். ஏன்னா எல்லா பக்கம் 500 மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு வச்சு அங்கே ஒன்று சுடுவாங்க. சுடுகிட்டு இருக்கும்போது நல்ல உடல் சீக்கில்லாத உடலாக இருந்துச்சுன்னா அப்படி என்ன செய்யும், அரங்குறமா அப்படி கருவாடு வருத்த மாதிரி தள்ளி விட்டுறாங்க. அல்லது வந்தவொன்னா அவன்கிட்ட தவள் கொடுத்துருவாங்க. அந்த தவள் கொடுத்தவன் என்ன செய்வான், இதை எடுத்துட்டு போய் பிரேயத்தை வச்சவொன்னே அவங்க போயிடுவாங்க. போனோன்னு இதை எடுத்து அவன் கையில கொடுத்துருவான். அது மேல மந்திரத்தை சொல்வான், மந்திரத்துக்கு சொன்னா நகண்டு போகணும்னா அந்த உடல் என்ன செய்வான், நரகல இருந்து எல்லாத்தையும் முழுசா திம்பாங்க. ஏன்னா ஆண்டவனுக்கு ஆண்டு அர்ப்பணித்தான் நகோரிய, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே நான் இங்க போச்சுனார். அது நான் எல்லாம் கேபிஐட்ட சொல்லும் போது, இது என்ன இப்படி நடக்குமா, அரசாங்கம் எல்லாம் விடுவானான் சாமி, இதெல்லாம் என்னால் நம்ப முடியலன்ட்டு கேபிஐட்ட கேட்பாரு. அப்புறம் ஒரு காலத்துல இப்ப தற்சமயத்துல அந்த பேப்பர்ல வந்த பொண்ணு அந்த என்னமோ மா என்னமோ ஒரு கொசத்துல விழுந்து அதை தூக்கிட்டு ஓடி வந்தார். சாமி இதெல்லாம் ஒரு கவர்னருடைய பையன் கூட அதுல இருக்கிறானா திங்கிறானா அப்படிங்கிறார். ஏன்னா அந்த மாதிரி நான் கங்கை கரையில என்ன அந்த மேஜம் கூட யாரும் எடுத்து வச்சுப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா போறோம் மனித மேல உட்கார்ந்து ஸ்பிணங்களை எப்படி திங்கிறாங்க. அதுல பெரிய பெரிய செல்வந்தர்களும் ஞானிகளும் கூட அதுல சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்துல நாம் வாழ்றோம், விஞ்ஞான உலகமா இருக்குது இங்க இப்படுறோம். இதே மாதிரி ஆப்பிரிக்க கண்டத்துல எடுத்தாச்சுன்னு நினைச்சுறாங்க, அதை வந்து ஆக்சிடென்ட் ஆகி போயாச்சுன்னா உடனே போயிட்டான்னு அந்த பெட்டியில வைப்பாங்க, அடுத்தாப்பு போட்டு போனாலும் அதை எடுத்து அடுத்து சாப்பிடுறாங்க. என் செத்து போனதானே வீணா இருக்கிறது தானே, சாப்பிட்டா பரவாயில்ல. இதே மாதிரி சில தைவான் இந்த பக்கமெல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா சுடுகாட்டில் தோண்டி வந்து அது கறியா வச்சு ஹோட்டலில் கொண்டு கொடுக்குறோம். அந்த மாதிரி அப்புறம் என்ன செய்யறேன்னா மனுஷன் கறியை கொண்டு இழந்து போடணும், ருசியா இருக்கணும், அந்த ஹோட்டல் கிடையாது. இது என்னடா இந்த புது கறியா இருக்குன்னு போய் பார்க்க போனா இந்த மாதிரி பிறக்கித்தானே அப்புறம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா மனிதன் பிழைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யறான்னு பாருங்க. இப்ப இந்த உணர்வு வந்தா என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க ஏன்னா இதெல்லாம் குருநாதர் காமிக்கிறார். அப்ப நான் என்னை போயிட்டு இருக்கும்போது எனக்கு அப்ப பவர் கொடுத்துருக்கிறார், இந்த இடத்துக்கு போனா இந்த மாதிரி. நான் 48 நாள் இங்க உட்காரணும் இந்த மணல்ல. அப்ப மணல்ல உட்காரப்ப போகும்போது நான் திருவாங்கூர் சத்திரத்துல காசியில தங்கியிருக்கிறேன். அப்ப அவங்களுக்குள்ள இந்த ஒரு மடத்துக்கு ஒருத்தரும் போட்டிகள் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு 400 பேர் 500 பேர் குரூப் இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு அவங்களை காப்பாத்துவாங்க. இந்த மாதிரி இருந்த உடனே அதுல ஒரு நாதுராம்ங்கிற ஒரு ஆளு, அந்த காவல்காரன் அவனுக்கு கீழே ஒரு பெரிய படை இருக்கு, அதனால அந்த மடத்துக்கு வரவங்க எல்லாம் காவல்காரன். அப்ப நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இங்க போய் ஜபத்துக்கு போறணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவன்கிட்ட சில போய் இருக்கணும், அது எப்படி போறது படகு நினைச்சுக்கணும், அட சாமி நீங்க யாருக்கு சாப்பாடு போறீங்கிறேன் இப்படி கேக்குறாங்க. நீ யாருக்கு அவன் சாப்பாடு போறீங்க, எங்க உட்கார்ந்தன்னா அகோரி வந்துடுவாங்க, அமாவாசைக்கு நீங்க உட்கார போறீங்க, ராத்திரிக்கு எல்லாம் பாருங்க உங்களுக்கு என்ன பண்றான்னு உட்கார்ந்து பாருங்க, நீங்க வரமாட்டீங்களே கொண்டு தின்னு போடுவாங்கிறேன். யாரு அந்த அகோரிய தின்னு போடுவாங்க, இந்த நாதராமங்கிற சொல்றாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அப்பதான் மங்களூர் நாராயண சேவத்தியார் ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு, அவன் நீ டெலஸ்கோப் வாங்கி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு என்ன செய்யறேன்னு பாத்துக்க, அப்படி தின்னுட்டாங்கன்னா நீ மங்களூருக்கு தபால் எழுதிருக்க அப்படின்னு சொல்லி இப்படிதான் சொன்ன. மங்களூர் தபால் ரெண்டு மூணு பேருக்கு அட்ரஸ் கொடுத்தனும். அந்த கொடுத்த உடனே என் சாமி அங்க போய் சாக போறீங்க, பேசாம இங்க இருங்க அப்படிங்கிறேன். இல்ல எனக்கு குருநாதர் போச்சனாருப்பா அப்படின்னு, என்ன குருநாதர் போச்சனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்றாங்க. சாக போறதுக்கு குருநாதர் போ சொல்லியிருப்பார் போடுங்க அப்படின்னு இப்படியே சொல்றாங்க. அப்புறம் உட்காந்துருந்தவன என்ன ஆயிப்போச்சு, அவன் அனுப்ப மாட்டேங்கிறான். அப்புறம் அவங்ககிட்ட சிறு வேலையை செய்தனும், பேசின உடனே என்ன ஆகி போச்சு, டபக்குன்னு கை காலில் நின்று போச்சு. இப்ப அந்த பவரோடு போன உடனே கையை தூக்கு பண்ண வரமாட்டேங்கிறேன், காலை எடுங்க அப்படின்னு, கால் விட மாட்டேங்க அப்படின்னு, இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னு. அப்புறம் என்ன செய்ய டெலஸ்கோப் அங்கே வச்சுக்கிட்டு அப்படின்னா நான் சொல்றேன் நடந்த நிகழ்ச்சிங்க, கால் தரை விட்டு விடுக்க மாட்டேங்க. என் சின்னப்பநாயக்கம் பாலத்தில் கூட இதை வந்து அங்க வந்து இது பண்ணிட்டு வந்து ஒன்று இது பண்றாங்கன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு போட்டு கந்தன் அந்த மந்திரவாதி சொன்னதே என்ன நடக்குன்னு பார்க்க வந்தாங்க. இவங்க நின்றுகிட்டு இருக்காங்க, என்னை அடிக்கிறதுக்கு ஆள் வர்றாங்க, ஏன்டா இங்க நிக்கிறேன்ட்டு, அதை கல் விட மாட்டேங்க என்னையா செய்ய சொல்றீங்கிறான். அதே இதே குமாரபாளையம் சின்னப்பநாயக்கம் பாளையத்துல அவன் மந்திரம் மைய கொண்டு வச்சான் பாருங்க, அவன் என்ன செய்யிட்டன் காலத்தை விட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. இங்க எல்லாம் அப்படி நான் வெளியில போகும் அந்த பவர் இல்லைன்னு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி காலை எடுத்துட்டு வந்தேன், அப்படி என்ன செய்ய, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லுங்க. உண்மை சொல்லணும்னு இந்த மாதிரி கந்தன் மைய கொடுத்தான், நீ உட்கார இடத்துல தேய்ச்சி விட சொன்னேன், அதனால என்னை தேய்ச்சி விட்டனுங்க அப்படின்னு சொல்லி விட்டு அந்த ஆள் உண்மையை சொன்னாங்க. கால் தூக்கிட்டு கீழே ஓண முடியலங்க, அங்க இருக்க நம்ம 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 இது சக்திவேல் அவன் எல்லாம் ஏன்னு கூடவே இருந்ததில்ல, காரணம் சக்திவேல் எங்க ஆசமான நோய் இருந்தது, நீக்கிட்டு என்கிட்ட படுத்திட்டு இருந்தேன். அவங்க அம்மா கிட்ட போய் என்ன செய்ய, அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்டையும் இந்த மந்திரவாதி கடைசியில் உன் பையனை கடத்திட்டு போயிடுவான், நீ அங்கே உட்கார விடாத அப்படின்ட்டாங்க. இப்படியே சொல்லிட்டாங்க. அங்கே போய் செத்த எந்த ஒன்னொன்னே நைட்டில் அவங்க அம்மா படுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து என்ன செய்ய, மேலேருந்து சந்திரன்லேருந்து அன்னைக்கு மூடு நல்லா போடுது, சந்திரன்லேருந்து என்ன செய்யுது, அங்கேருந்து சிவனும் பார்வதியும் முருகனும் வர்றாங்க. நீ வா வா வான்னு கூப்பிடுறாங்க. அந்நேரத்து ராத்திரி ஒரு மணிக்கு எந்திரிச்சு வந்து இவன் சக்தி வேலைங்க படுத்துருக்குறானுங்க. அவங்கள்ட்ட சொல்ல நல்லா இருக்கேன், இங்க வா வாங்க, ஐயோ நான் புள்ள குட்டிக்காரன், எனக்கு உற்று, நான் இத்தனை பிள்ளை விட்டு காப்பாற்றணும், எனக்கு என்னை படுப்பு மோசமாக திட்டிருக்கேங்க. யாரு சக்திவேல் அம்மா, அந்த அந்த அம்மா அவர் கேட்கணும் பாருங்க, அவ்வளோ மோசமாக திட்டிருக்கேன். இந்த பையன் எவனோ வர்றானுங்க, பிள்ளைகளை கடத்தி போறானுங்க, தொலைஞ்சு பாருங்க, இந்த ஊருக்கெல்லாம் எதுக்கு வர்றானுங்க அப்படிங்கிறதெல்லாம் திட்டிருக்கு. அது வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் ராத்திரியில் இந்த மாதிரி நடந்தவொடனே ராத்திரி ஒரு மணிக்கு எந்திரிச்சு வந்து, சாமி நான் தப்பு செய்யலை, பிள்ளை குட்டிக்காரங்களை காப்பாற்று, ஏய் சக்திவேலு சொல்றா சாமிகிட்ட, இனி வான்னு கூப்பிட்டா போயிட்டாதான் எழுதணும், அவன் சக்திவேலிட்ட காக்கணும். அப்புறம் அங்கேருந்து வந்தது. அப்புறம் அந்த மாதிரி சொன்னால் ஒன்றும் இல்லாமல் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா தான் சோறு கொண்டது. யாரு சக்திவேலோட அம்மா சாப்பாடு கொண்டு போய் இனிமேல் சாமியார்களை திட்டாரே நீ கொண்டு போய் கொடுத்தான்னு. அப்புறம் தான் அந்த அம்மா வந்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நடந்த நிகழ்ச்சிங்க இதெல்லாம். ஏன்னா அன்னைக்கு புல் பவரோட போனேன். இன்னைக்கு உங்களுக்கு ஞானத்தை ஊற்றி இந்த உணர்வின் தன்மை சக்தி பெருகிக்கணும்னு உங்களுக்கு பவரை கொடுக்குறேன். என்ன அருளை பெறுகிறது, நான் இந்த பவரெல்லாம் கொடுத்த நினைச்சுவேங்க, இரு நான் பார்க்குறேன் மீசியம் இருக்கிறத அவனை தலைச்சு காட்டுறேன், வேற என்ன செய்ய போறீங்க. ஏன்னா குருநாதர் என்னை தேடி கொடுத்தாரு, எது கொடுத்தாரு, எல்லாம் தாங்கக்கூடிய நிலைமையிற்கும் மக்களுக்கு நல்ல செய்யணும்னு கொடுத்தார். அதை வச்சுதான் எதையும் தாங்கக்கூடிய அந்த சக்தி வச்சு அந்த நல்லதை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தி அதைத்தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த பூர்ண நிலாவா இருக்கக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் உடல் ஆசைக்கு வந்தால் ஒவ்வொரு அறிவியும் இங்கே மங்க வச்சிடும். இப்போ சாமி சக்தி கொடுத்து எனக்கு என்ன செய்யும், நான் பாரு என்கிட்ட சக்தி இருக்குன்னு உங்கள் விரல சூழ்நிலையை வைத்தால் என்ன ஆகும், என்ன ஆகும், என் உணர்வுகளும் இருண்டு கொண்டே போதாக இருக்குமே தவிர தெளிவாகாது. இவ்வளோ பெரிய சக்தி கொடுத்து நான் எங்கே போகணும், கேளுதான் போகிறேன். அதனால்தான் குருநாதர் என்னை விட்டு அப்போ அந்த சக்தியால் இன்னைக்கு சொல்லணும், அவரெல்லாம் வந்தோன்னு ராத்திரிக்கெல்லாம் கூட இருந்தேன். இதெல்லாம் முடியலன்னு சொல்லி போட்டான் சின்னப்பநாயகம் பழத்தில் அந்த கந்தங்கிறனே அவன் பையங்க ரெண்டு பேர் மந்திரவாதி, இவங்க மந்திரவாதி, எல்லாம் சேர்த்து நம்மளை ஊரை விட்டு எப்படின்னு துரத்தணும்னு பல வேலைகளை செய்தேன். சக்தி வேலைங்க அப்பா தான் சாப்பாடு சாயங்காலம் தோசை கூப்பிட்டு போவார், போய் கூப்பிட்டு வருவார், அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். ரெண்டு மூணு வீட்டில் நான் ஏழு வீடு, ஏழு நாளைக்கு ஏழு பேர் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதனால யாருக்கும் அந்த சாப்பாடு தான் எல்லாருக்கும், தலைவலி வருதா அது வருதா தோசம் வருதா, ஒரு சிலர்ல இந்த மந்திர வேலையை செய்துட்றாங்க, வாயே பேச முடியாமல் வந்துடுவாங்க. அப்போ இங்கே வந்தோடனே வாயை திறந்துட்டு போகிறாங்க. அவங்க இந்த காசும் வாங்குறது செய்வாங்க. இங்கே சும்மா போனோடனே பாரு நம்ம புழப்பை தலைவன் ஒன்று அடித்து தொடத்துறாங்க. இதே சின்னப்பநாயகம் படத்தில் நடந்த நிகழ்ச்சிங்க இதெல்லாம். எல்லோரும் இருக்கிறாங்க, தவறு செய்தாலும் போய்த்தானு, ஓரளவு தவறு செய்யாதவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது நடந்த நிகழ்ச்சிங்க. அப்போ இந்த எஸ்எஸ்எம்முக்குவங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்க ஆளுகளையும் என்னை தொடத்தணும் சொன்னவங்க தான். யார் அவங்களுக்குள்ள அந்த கிரிதி வார்த்தையில ரவடிகள்லாம் வச்சுட்டு அந்த ஊரை விட்டு துரத்துங்கப்பான்னு சொன்னவங்க தான். அப்புறம் என்ன அவங்க கூப்பிட்டு வந்து வச்சு, ஏன்னா இந்த உலக அனுபவம் எப்படி இருக்குங்கிற வகையில் தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான். குருநார் சக்தி கொடுத்தாலும் என் கையில் ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு தவறு செய்யிருக்கு அல்ல, ஆனால் நன்மை செய்யிருக்கு தான். கடப்பாறை கொடுத்துருக்காங்கன்னு வயல் இருக்குன்னா லேசாக மேலே இருக்க தோண்டுங்கன்னு சொல்லணும், அந்த தோண்டுங்கன்னு சொல்லி விட்டாச்சுன்னா அது வயலில் சூதானமாக அதில் தோண்டணும், அதை கடப்பாறையும் சீக்கிரம் தோண்டி குடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு குத்தின வயலில் குத்தினா சேர்த்தாகும், அதுவும் போச்சு நம்மளையும் தூக்கியறியும் இல்லை. அங்கே காசி கங்கை கரையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறையா நடக்குது. இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன செய்கிறான்னு இந்த உயிரோட கொண்டு சாப்பிட்றது நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். வந்த உடனே இந்த கையில் இந்த ரெண்டு இது மாதிரி வச்சுருப்பாங்க, அப்படியே ஜாதகிற மாதிரி அடித்தாங்க, ஓஹோ ஓ ஓஹோ ஓன்னு சொல்லிட்டு வராங்க. அப்படியே என்ன அப்படி சுற்றி வந்து அந்த ஆட்டங்களை போட்டு நான் நல்லா தியானத்தில் இருக்கிறேன். குருநாதர் நடக்கிற சம்பவத்தை பாடுறாங்க, அந்த சத்தம் போடணும் அந்த துணிக்கு அதுக்கும் ஓஹோ அப்படின்னு இந்த ஆனந்தமா குதிக்கிறாங்க, சுத்தி சுத்தி வர்றாங்க. அப்படி வர்றது தலை பக்கம் கொண்டுறது கத்தியை எடுத்துக்கிறது, மறுபடியும் இந்த இருதயம் பக்கம் கொண்டுறது கத்தியை எடுத்துக்கிறது, இப்படி செய்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகி போச்சு,
காளியை முன்ன பின்ன பாத்திருப்பானா இல்லையா? அந்த கல்கத்தா காளி மாதிரி ரூபம் தெரிஞ்ச உடனே மாதாஜி மாப் குறைச்சி, மாதாஜி மாப் குறைச்சின்னு ரிவேஷில் போனாங்க. அந்த மாதாஜின்னு தாயே நீ மன்னிச்சு அப்படிங்கிறாங்க, பூரா விலகி நிற்கிறாங்க. அந்த நாதராம்கிற அந்த கலசுல கொடுத்துருக்கிறாங்க, இதில் பார்க்குறாங்க. நம்ம சொன்னி சாமியை கொல்லுவாங்கன்னு அவன் தெரிஞ்சிருச்சு, டெலிபோனுக்கு கரெக்டாக பண்ணி வச்சிருக்கான். ஆனால் இங்கே நடக்குது இங்கே நிகழ்ச்சி, இதெல்லாம் அனுபவத்தில் சொல்லுங்க. இன்னைக்கும் நடக்குது காசியில் சில பகுதியில் இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு சில உயிர்களை கொள்றாங்க. காளி கோயில் எல்லாம் வட இந்தியாவில் இந்த மாதிரி நரபலி கொடுக்கறது உண்டு, கல்கத்தாவில் நரபலி கொடுக்கறது உண்டு, ஏன்னா சாமிக்கு சக்தி கொடுக்குறாங்க. ஆக மற்ற நாள்கள் ஆடுபலி, அந்த இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் அமாவாசை வரும். அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்றோம் சித்திரா பௌர்ணமின்ட்டு, இது மாதிரி அதுக்கு வந்து மாளிகை பிச்சு அமாவாசைன்னு வரும். அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த காளி கோயில் எல்லாம் நரபலிகள் கொடுப்பாங்க, ஏன்னா இந்த மாதிரி சக்திகள் கொடுத்து சக்தி பெறுறது. அதில் போய் நாம துன்பத்தை போக்குறது, மற்றதுகள்லாம் வர்றது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, மனித உணர்வைத்து தான் மனிதனை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் தான் நாம வாழ்றோம், இருந்து நாம் தப்பணுமே இல்லையா? ஏன்னா அனுபவபூர்வமாக தெரிஞ்சு சொன்னேன். அப்படி இருந்தோடனே கல்கத்தா காளி தெரிஞ்சது. அது ஏன் கேட்குறீங்க? மாப்கரஜி மாதாஜி, மாப்கரஜி மாதாஜி, எப்படி தான் போகுது அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் உட்காந்தாச்சு, மகாதேவி சத்தம் போடுறானு இவங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் நான் வர்றவையில அவங்க தான் பாதுகாத்துருந்தாங்க. ஆமா, இந்த படகுக்காரனை கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த 48 நாள் முடிஞ்சவொடனே இந்த படகுக்காரன் அனுப்பிச்சாங்க. அப்புறம் தான் அவனுக்கு வந்தவனும் ஒரே குசி. அப்ப அவன் கையில வச்சிருந்ததை நான் பாதரசத்துல செய்து கொடுத்து குருநாதர் இருக்கும்போது 7 இது செய்திருந்தேன். 7 இது செய்ததுல வந்து இதுல இந்த முகாம்பிகளை வச்சு செய்தது, அதுல 7 பேர் கொடுத்தேன். அந்த 7 பேர் கொடுத்ததுல மங்களூர் நாராயணசாமி செட்டியார் கொடுத்துருந்தோம் போச்சு, கனசாமடார் கொடுத்துருந்தா அவங்களுக்கு காணாம போச்சு, கொடுத்த இங்க இருந்தது பழைய சேலத்துல அவங்களுக்கு கொடுத்தா எல்லாம் காணாம போச்சு. அவருடைய சக்திகள் இல்ல போயினா போயிடும். அந்த இதை வச்சுட்டு அது அங்க இவங்க கையில ஒண்ணு கொடுத்துருந்தேன். அது அந்த வந்து திருவாங்கூரத்து சத்திர மேனேஜர். அப்புறம் இங்க இருந்து வந்த உடனே இங்கெல்லாம் பார்த்தாங்க, ஏன்னா இந்த உலக நிலைகள்ல அங்க என்னென்ன சாப்பிடுறாங்க, மனிதனை எப்படி உயிரோட கொண்டு சாப்பிடுறாங்க, கடவுள் என்ற நிலைகள் எப்படி கொண்டாடுறான், இந்த மனித உடலுக்காக என்னென்ன அவசியங்கள் படுறாங்க, மனிதனை கொண்டு எப்படி மகிழ்ச்சி ஆகிறான், இதுல இருந்து மனிதன் என்னைக்கும் மனிதனா மனிதன் என்ற முழுமையை அடைகிறது அப்படின்னா இந்த விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறது இங்க போச்சு. அதே மாதிரிதான் இங்க இருந்து எமயமலை வரையிலும் சைனா பார்டர் வரையிலும் போச்சுன்னா அன்னைக்கு சக்தி கொடுத்தார். அதை வச்சு நீ இப்ப போன அந்த நேரத்தில் எது பயன்படுத்தமோ அதை பயன்படுத்தி, நாங்கள் ஒருத்தரை கொல்லவோ மற்றவருக்கு துன்புறுத்தவோ இதை பயன்படுத்தார், உன்னை காத்துக்கிறதுக்கு எந்தெந்த நிலையும் அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிதான் அங்க போனோம். அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் நான் வர்றவையில அவங்க தான் பாதுகாத்துருந்தாங்க. ஆமா, இந்த படகுக்காரனை கரெக்டா அந்த நேரத்துக்கு அனுப்பிச்சு, 48 நாள் முடிஞ்சவொடனே இந்த படகுக்காரன் அனுப்பிச்சாங்க. அப்புறம் தான் அவனுக்கு வந்தவனும் ஒரே குசி. அப்ப அவன் கையில வச்சிருந்ததை நான் பாதரசத்துல செய்து கொடுத்து குருநாதர் இருக்கும்போது 7 இது செய்திருந்தேன். 7 இது செய்ததுல வந்து இதுல இந்த முகாம்பிகளை வச்சு செய்தது, அதுல 7 பேர் கொடுத்தேன். அந்த 7 பேர் கொடுத்ததுல மங்களூர் நாராயணசாமி செட்டியார் கொடுத்துருந்தோம் போச்சு, கனசாமடார் கொடுத்துருந்தா அவங்களுக்கு காணாம போச்சு, கொடுத்த இங்க இருந்தது பழைய சேலத்துல அவங்களுக்கு கொடுத்தா எல்லாம் காணாம போச்சு. அவருடைய சக்திகள் இல்ல போயினா போயிடும். அந்த இதை வச்சுட்டு அது அங்க இவங்க கையில ஒண்ணு கொடுத்துருந்தேன். அது அந்த வந்து திருவாங்கூரத்து சத்திர மேனேஜர். அப்புறம் இங்க இருந்து வந்த உடனே இங்கெல்லாம் பார்த்தாங்க, ஏன்னா இந்த உலக நிலைகள்ல அங்க என்னென்ன சாப்பிடுறாங்க, மனிதனை எப்படி உயிரோடு கொண்டு சாப்பிடுறாங்க, கடவுள் என்ற நிலைகள் எப்படி கொண்டாடுறான், இந்த மனித உடலுக்காக என்னென்ன அவசியங்கள் படுறாங்க, மனிதனை கொண்டு எப்படி மகிழ்ச்சி ஆகிறான், இதுல இருந்து மனிதன் என்னைக்கும் மனிதனா மனிதன் என்ற முழுமையை அடைகிறது அப்படின்னு தான் இந்த விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறதா இங்க போச்சு.